தொண்டரச் செம்மல் அன்னை மணியம்மையார் அவர்களின் 46ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவரது நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டும் அவர்கள் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற பாடங்களை நமக்கு எடுத்துச் சொல்லவும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் கருத்தாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தங்கை உமா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியின் மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் அன்புக்குரிய தங்கை மருத்துவர் யாழினி அவர்களே, தொடக்க உரை ஆற்றிய திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு தங்கை மதிவதனி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அடுத்த தலைமுறையின் அடையாளமாய் இங்கு முழங்கிய தொண்டரம் அவர்களே, இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மகளிர் பாசறை செயலாளர் மணியம்மை அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கின்ற மரகத மணி அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி இன்பக்கனி அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் துணை தலைவர் கவிஞர் ஐயா அவர்களே, பொருளாளர் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற தோழர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மணியம்மையார் என்ற பெயர் எப்பொழுதுமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெயர். அண்மையில் அங்கிருந்துதான் வந்திருக்கிறோம் என்று ஒரு கவிதை நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலின் ஆசிரியர் சுகுணா திவாகர் என்ற ஒரு சிறந்த அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர், அவர் ஐயாவை பற்றி 50 கவிதைகள் எழுதி அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். அந்த கவிதையில் 2 செய்திகள் முதன்மையாக இருந்தன. அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஏன் அவர் வேறு எந்த தலைவரோடு இணைந்து இந்த பணியை செய்திருந்தாலும் இத்தகைய விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டார், யாரார் எந்த தலைவரோடு இப்படி ஒரு தொண்டர் அவர் வாழ்க்கையிலும் இணைந்து செயலாற்றி இருந்தால் அவர் மீது விமர்சனம் வந்திருக்காது, யாராவது விவேகானந்தருக்கும் சகோதரி நிவேதிதாவுக்கும் என்ன தொடர்பு, இவர் ஏன் அவருடைய வாரிசாக வந்தார் என்று யாரும் கேட்பதில்லை, அதை பற்றி அவர்களுக்கு கவலையும் இல்லை. அரவிந்த ஆசிரமத்தில் அன்னை என்று போற்றப்படுகிற ஒரு தொண்டர், பின்னால் அவர்தான் அந்த ஆசிரமத்தினுடைய போற்றுதலுக்குரிய அம்மையாராக இருந்தார். அவரை அரவிந்த அன்னை என்று அவர் மீது பல புகழ் மாலைகள் பாடப்பட்டிருக்கின்றன. அந்த அம்மையார் யார், இவர் ஏன் அந்த அரவிந்தருடைய வாரிசாக அந்த அமைப்பை எடுத்து நடத்துகிறவராக இருந்தார் என்ற கேள்வி யாருக்கும் ஏற்பட்டது இல்லை. ஆனால் அன்னை மணியம்மையாரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி சொல்லும் பொழுதும் இதையே ஒரு காரணமாக சொல்லுவதும், இளம் தலைமுறை பெண்களிடம் ஐயாவை பற்றிய ஒரு தயக்கத்தை உண்டாக்குவதற்கு இதை ஒரு காரணமாக சொல்லுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் அந்த கவிதை நூலில் 2 செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, ஒரு கவிதையில் பெரியார் யார், பெரியார் எங்கிருந்து வந்தார் தெரியுமா? தெரியாது, ஆனால் எல்லோரையும் போல கருவறையில் இருந்துதான் வந்து அது தெரியும். அது இல்ல, அவருடைய மூதாதையர்கள் எங்கிருந்தார்கள் என்று தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு துப்பாக்கி குண்டு, ஒரு தூக்கு கயிறு, ஒரு கில்லட்டின், வீசப்பட்ட மலம், அழுகிய முட்டைகள், அவதூறுகள், இதையெல்லாம் தாங்கிதான் பெரியார் என்னோடு பேச வந்தார் என்று எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் கூட அவருடைய வீட்டில் ஒரு புகைப்படமாக மாட்டி வைத்துக் கொள்வதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. இதுதான் அந்த 2வது செய்தி, அந்த நூலில் பேசப்பட்டது. எல்லாம் ஆமாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் யாருடைய படத்தை வேண்டுமானாலும் வீட்டில் மாட்டி வைத்து விடலாம். ஆனால் தந்தை பெரியார் படத்தை மாட்டுவதிலே அவர்களுக்கு என்ன தயக்கம் என்று கேட்டால், அப்படி மாட்டுவது என்பது அவர்களுடைய இயல்பான அந்த ஸ்டேட்டஸ் கோ, இப்படியே போகட்டும் என்பதை தொல்லைப்படுத்தும். அப்படியே போக முடியாது. அந்த வீட்டில் அதற்கு மாறான கருத்து பேசப்படும் பொழுது அடுத்த தலைமுறை கேள்வி கேட்கும், என்ன நீங்க பெரியார் படத்தை மாட்டி வச்சுக்கிட்டு இவரு நம்ம ஆளு அவரு வேற ஆளுன்னு பேசுறீங்களே அப்படின்னு அந்த வீட்டின் இளைய குரல் கேட்கும். ஏ பாப்பா எந்திரி சீக்கிரம், மணி ஏழாவது அப்படின்னா சரி நான் எந்திரிக்கிறேன், அவன் மட்டும் தூங்குறானே, ஏன் அவனை எழுப்ப மாட்டேங்கிற அப்படின்னு அந்த பெண் கேட்கும். ஆனா அண்ணன் தூங்குவான், ஆனா ஆம்பளை பையன் சொல்ல முடியாது. நீ என்ன பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு அவன் ஆம்பளை பையன் தூங்குவான், நான் மட்டும் தூங்க கூடாதுங்கிறியே அப்படின்னு அந்த பெண் கேட்கும். இவர்கள் எதையெல்லாம் தொல்லைப்படுத்தாமல் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படி நிறுவப்பட்ட அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய தத்துவ சிந்தனையை அந்த புகைப்படம் கொடுத்துவிடும். அதனாலதான் இந்த தயக்கம் இருக்கிறது என்று ஒரு கருத்து. அந்த தயக்கத்தை உடைத்தெறியக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் யார் என்றால் அன்னை மணியம்மையார்தான். அவரை புரிந்து கொண்டால் இந்த தயக்கம் தானாக உடைந்துவிடும். அது பல தடைகளை உடைத்துவிடும். அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வது என்பது பெண்களுடைய பல மனத்தடைகளை உடைத்துவிடும். அதனால்தான் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம், மணியம்மையாரை பற்றி பேசிவிடக் கூடாது என்று வைதீக உலகம் அலறுவதற்கான காரணமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையை நாம் 1920 மார்ச் மாதம் 10 பிறந்திருக்கிறார். 1900 இந்த இயக்கமாக மட்டுமே இருந்திருக்கிறது, வேறு வேறு சிந்தனை அவருக்கு இல்லை. அவருக்கு பெரிய ஆசைகள் இல்லை, தலைமை பொறுப்பு பற்றிய ஈடுபாடு இல்லை. இன்னும் சொன்னால் அன்னை மணியம்மையார் அவர்களுடைய தொகுப்புகள் இருக்கிறதே, அதை வாங்கி படித்து பாருங்கள், அத்தனை செய்திகள் நமக்கு கிடைக்கும். 1956 திருச்சியில் நடந்த வாலிபர் கழகத்தினுடைய மாநாட்டிற்கு அம்மா அவர்களை தலைமை தாங்க சொல்லுகிறார்கள். அந்த தலைமை உரையில் அவர் குறிப்பிடுகிறார், எனக்கு இந்த தலைமை தாங்கிறதெல்லாம் பிடிக்காது, ஏன்னா நல்லவங்களாக இருந்த பல பேர் இப்படி எல்லாம் தலைமை தாங்க வைத்து கெட்டு போயிருக்கிறார்கள், ஆகையினால் நானும் அப்படி ஆகி விடுவேனோ என்கிற அச்சம்தான் எனக்கு இருக்கிறது, ஆகவே எனக்கு இவற்றில் எல்லாம் ஆர்வம் இல்லை என்று ஒரு கிடைத்த வாய்ப்பை கூட மறுக்கிறவராக அவர் இருந்தார். ஆனால் அவர் தலைவராகிற சூழல் ஏற்படும் போது தன்னுடைய உள்ளத்தை இரும்பாக்கி கொண்டு நம்முடைய கடமை என்ன என்று அன்னை மணியம்மையார் எழுதிய அந்த வரிகள், ராவணனை அழித்து விட்டோம், இரணியனை அழித்து விட்டோம், நரகாசுரனை கொன்று விட்டோம், இவர்களையெல்லாம் அழித்த நம்மால் இந்த ஈவே ராமசாமியை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று பதறியவர்கள் இன்று அவர் இறந்து விட்டார் என்று நிம்மதியாக இருக்கிறார்கள். அவர்கள் நிம்மதியை கெடுப்பதுதான் நம் வேலை, அதுதான் நம்முடைய கடமை. அவர்களுடைய தூக்கத்தை கெடுப்பதுதான் நம்முடைய வேலை. அந்த வேலையை அவர்கள் சொன்ன 3 இலக்கணம், ஐயா விட்டு சென்ற பணியை அவர் போட்டு தந்த பாதையில் எந்தவித சபலத்துக்கும் ஆட்படாமல் என்ற 3 வழிகளை, எப்படி புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி என்றார்களோ அதற்கு இணையான அந்த 3 சொற்றொடர்கள், ஐயா விட்டு சென்ற பணி, அவர் போட்டு தந்த பாதை, எந்த சரணத்துக்கும் ஆட்படாமல் பயணம் செய்ய வேண்டிய கடமை, இதனை இந்த இயக்கத்தின் தொண்டர்களுக்கு தலைவராக அவர் வழிகாட்டினார். அவர் தாய். அன்றிலிருந்து அவர் தலைவர், அவர் தலைவர். அவருடைய கவலைகளை பற்றி ஐயா ஏகாம்பரம் அவர்கள் எழுதியிருக்கிறார். விசாதாளத்தில் அவர் சந்தித்த அந்த கொடுமைகள், ஆசிரியரையா அவர்கள் சிறையில், நாடெங்கும் பல தோழர்கள் சிறையில், அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில் திடலில் கட்டப்பட்ட சமாடி கட்டடத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் வரக்கூடிய அந்த வருவாய் இயக்கத்திற்கு பயன்படக்கூடிய நிலையில் இங்கு நிகழ்ச்சி எதுவும் நடக்கக்கூடாது என்று டாம்டாம் போடப்பட்டு, தண்டோரம் போடப்பட்டு தடை விதிக்கப்படுகிறது. அதை எதிர்த்து வழக்கு போட முடியாது, வேற எங்கேயும் போராட்டம் நடத்த வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் சும்மா இருக்க முடியுமா என்று அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள், அன்றைக்கு ஆளுநர் சுகாரியாவை போய் சந்திக்கிறார். நாங்கள் ஒரு சமுதாய இயக்கம், நாங்கள் அரசியல் கட்சி அல்ல, எங்கள் நிகழ்வுகள் நடக்க எங்களுடைய கட்டிடத்தை நாங்கள் இப்படி பயன்படுத்த தடை விதிக்கலாமா என்று கேட்கிறார். மத்திய அமைச்சர் பிரம்மானந்த ரெட்டியை சந்தித்து இந்த கோரிக்கை, நீங்கள் எதிர்ப்பை பேசுவதில்லை, நாங்கள் அதை கைவிட்டு விட்டோம் என்று ஒரு அறிக்கை கொடுங்கள், அதை நாங்கள் செய்கிறோம் என்று. இதை சொல்லும் பொழுது இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன் என்று ஆளுநரிடம் சொல்லிவிட்டு வருகிறார். அரசினுடைய ஆலோசகர் அதே வார்த்தைகளை சொல்லும் பொழுது எழுந்து நின்று, நான் மட்டுமல்ல என் இயக்கத்தின் கடைசி தொண்டனும் செத்தால் கூட நான் அதை சொல்ல மாட்டேன். நானும் இறந்தாலும், கடைசி தொண்டர்களை இறந்தாலும் அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், அது எங்கள் கொள்கை, அதை நான் கைவிட முடியாது. இப்படி சொல்லி, சரி நீங்க போங்க, நான் கமிஷனரை பார்த்து உங்கள் கட்டிடத்தை சுற்றி பார்க்க சொல்லுகிறேன், பரிசோதிக்க சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதற்காக இருப்பவரை போய் பார்க்கிறார். அவர் பார்ப்பனர் அல்ல, ஆனால் அன்றைய கமிஷனர் அலுவலகம் அந்த பக்கம் போய் எழுப்புவோம், இங்க கிடையாது, அந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரில் இருக்கும், அந்த அலுவலகத்தில் போய் பார்க்கிறார். அந்த அன்றைய போலீஸ் கமிஷனர் அம்மா அவர்களை உட்கார வைக்க கூட இல்லை, நிற்க வைத்து பேசுகிறார் என்று எழுதியிருக்கிறார். அப்போ வெளியில வந்து அவர்களுக்கு எவ்வளவு ஒரு வருத்தமாக இருக்கும், அம்மா உங்களை அவர் நிற்க வைத்து விட்டாரே, இது எப்படி எனக்கு கோபமா வருது என்று அவர்கள் சொல்லும் பொழுது, என்ன நீ ஐயாவோட இத்தனை வருஷம் இருந்திருக்கிற, இது கூட தெரியல, நம்ம என்ன வேலைக்கு வந்தோம், நம்ம இதெல்லாம் மரியாதை எதிர்பார்க்கறதுக்கு இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையா நீ இருக்க என்று சொல்லிவிட்டு அவரையும் சமாதானப்படுத்தி அழைத்து வருகிறார். அந்த இடத்துல அவர் ஏகாம்பரம் அவர்கள் எழுதியிருக்கிறார், அம்மா அவர்கள் பொதுவா எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, ஆனா அவங்க பயந்த அன்னைக்குதான் பார்த்தேன், எதுக்கு இந்த கட்டடம் இவ்வளவு பெருசா கட்டிட்டோம், அதுக்கு வருமானம் வராமல் போய்விட்டால் இவ்வளவு உழைப்பையும் கட்டடம் கட்டி வீணாக்கி விட்டார் என்ற பழி வருமே, செயல்பட முடியாமல் போய்விடுமே என்று அம்மா அவர்கள் கலங்கினார்கள். இது எந்த அச்சம், தன் உயிரை பற்றி அச்சம் இல்லை, உடலை பற்றி கவலை இல்லை, தனக்கு நேர்ந்த அவதூறுகளை பற்றி அவருக்கு பொருட்டே இல்லை, ஆனால் ஐயாவுடைய உழைப்பு, அந்த திட்டத்தில் இவர் போட்ட எடுத்த ஒரு முயற்சி, அது அந்த வருவாயை முடக்கிவிடக் கூடாதே என்று அவர் பட்ட கவலை. அந்த கவலை இப்படி நாம் சொல்வது ஒரு செய்தி, இப்படி நூற்றுக்கணக்கான செய்திகள் அந்த தொகுப்பில் நிறைந்து கிடக்கின்றன. அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சீரியலே எடுக்கலாம், அயலி சீரியல் மாதிரி போக முடியும். ஏன்னா பத்தாவது படிக்கிற பொண்ணு எட்டாவது படிக்கும் போது தந்தை பெரியாரை போய் பாக்குறாங்க, புலவர் படிப்புக்கு போறாங்க, படிப்பை பாதியில விட்டுட்டு வந்துடுறாங்க, இதுதான் என் வேலை அப்படின்னு. இப்படி ஒரு பெண் ஒரு சுதந்திரமாக வாழ்ந்தார், முடிவெடுத்தார், அது இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு தலைவரானார் என்று இருப்பது உண்மையிலேயே உலகத்தில் ஒரு அதிசயமான ஒரு வரலாறு தான். அதை தாண்டி அவர் பெயர் அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனைகள் பட்டியல் போட்ட போய்கொண்டே இருக்கு. வரிசை அது முடிக்க முடியாது. அவர் உருவாக்கியதுதான் சுயமரியாதை திருமண நிலை. அவர் உருவாக்கியதுதான் அந்த குழந்தைகள் இல்லம். அவருடைய முயற்சி எடுத்த ஒவ்வொன்றும் எப்படி இன்றைக்கு நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இவற்றை நிலை நிறுத்தக்கூடிய ஒரு தலைவரை அவர் வழிகாட்டிவிட்டு சென்றார். இதை இவர்தான் செய்ய முடியும் என்று ஆசிரியர் அவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, அவர் நிலை பெற்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை மக்களிடம் அவர் ஒப்படைத்து சென்றார். அந்த நம்பிக்கை இன்று வரை காப்பாற்றப்படுவதால் தான் இந்த தமிழ்நாடு இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது. அதற்கு காரணமான நம்முடைய ஆசிரியர் அவர்களை இந்த இயக்கத்தின் தலைவராக கொடுத்ததற்கு அம்மா அவர்களுக்கு நாம் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி தந்தை பெரியார் அவர்களை அவர்கள் பாதுகாத்து இந்த இயக்கத்திற்கான பணியாற்றினார்களோ, அடுத்த 5 ஆண்டு காலம் தான் தலைவராக இருந்து அதை நிலைபெற செய்தார்களோ, அதற்கு அடுத்த கட்டமாக இதை தொடர்ந்து எடுத்து சென்று மேன்மேலும் பரப்பக்கூடிய ஒரு தலைவரை உருவாக்கியும் கொடுத்து, தொடக்கமும் சரி தொடர்ச்சியும் சரி அதன் வருங்காலத்தையும் நிலைநிறுத்திய ஒரு பெரும் தலைவரான அன்னை மணியம்மையாரின் பல்வேறு பரிமாணங்கள் இன்னமும் பேசப்பட வேண்டியவை, இன்னமும் ஆராயப்பட வேண்டியவை, இன்னமும் எழுதப்பட வேண்டியவை ஏராளம் இருக்கின்றன. அவற்றை நாம் தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு இந்த நிகழ்வுகள் ஒரு காரணமாக அமைகின்றன. ஆனால் அன்னையாரின் பிறந்த நாள் நினைவு நாளோடு நின்று விடாமல் தொடர்ந்து அவருடைய பணியை புகழை அவருடைய தியாகத்தை நாம் எடுத்து சொல்வோம். அது நம்முடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.